ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டன் பொடும் வணங்கி போவாதே உணர்வோர் சிந்தை செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. 66. இறைவன் உருவம் கொள்ளுகிறான். அந்த உருவு கொள்வதனால எதற்காக இறைவன் உருவம் கொள்ள வேண்டும் என்றால், உயிர்களுக்கு இரண்டு வகையான நெறிகளை உணர்த்துகிறான். ஒன்று அறநெறி, இன்னொன்று அருள்நெறி. அறநெறி அருள்நெறி இரண்டையும் உயிர்களுக்கு இறைவன்தான் உணர்த்துகிறான். அறநெறியை உணர்த்துவதற்காக வேதங்களை இறைவன் அளிக்கின்றான். தன்னுடைய நான்கு முகங்களால் சதாசிவ மூர்த்தியாக எழுந்தருளி இறைவன் சதாசிவ வடிவங்கொண்டு தன்னுடைய நான்கு முகங்கள் வழியாக நான்கு வேதங்களை அருளி செய்தான். இது இந்த வேதங்களிலே சொல்லப்பட்டது அறநெறி, உலகியல் ஒழுக்கம். அறநெறி அறநெறி என்பது உலகியலிலே ஒழுகுகிற முறை, ஒழுகுகிற முறை, உலகியல் ஒழுக்கம். அடுத்து இரண்டாவது அருள்நெறி என்பது அது மெய்நெறியிலே செல்லுகிற ஒழுக்கம், மெய்நெறி ஒழுக்கம். அதாவது அறநெறி என்பது அனைவருக்கும் உரியது, அனைவருக்கும் உரியது அறநெறி. அருள்நெறி என்பது பக்குவப்பட்டவர்களுக்கு மட்டும் உரியது அருள்நெறி. எனவே அறநெறியிலே ஒருவர் ஒழுகி, அதாவது திருக்குறளிலே உணர்த்தப்பட்ட அறங்கள் தான் அறநெறி. அந்த அறங்களை எல்லாம் கடைபிடித்து வாழுகிற போதுதான் மனமானது தூய்மை அடையும். மன தூய்மை, அந்த ஆசை, பொறாமை, கோபம், இந்த குணங்கள் எல்லாம் நீங்கி உள்ளம் தூய்மை அடையும் போது அப்போதுதான் அந்த உலகினுடைய அந்த நிலையாமை உணர்ச்சி அப்போதுதான் உள்ளத்திலே பதியும். நிலையாமை உணர்ச்சி அந்த தூய உள்ளத்திலே தான் தோன்றும், விளங்கி தோன்றும். இப்போது நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது என்றால், அழுக்கு படிந்த தூசி படிந்த கண்ணாடி போல. இப்போது நம்முடைய மனநிலை பலவிதமான தீய குணங்களால் மூடப்பட்டு அழுக்கடைந்த கண்ணாடி போல இருக்கிறது. இந்த கண்ணாடியிலே எந்த உருவமும் பதியாது. எனவே கண்ணாடியை முதலிலே தூய்மைப்படுத்த, சுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய மனமாகிய கண்ணாடியை தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த அறநெறி ஒழுக்கம் உதவுகிறது. அப்படி தூய்மைப்பட்ட உள்ளத்திலேதான் உலகத்தினுடைய தன்மை, அந்த நிலையாத தன்மை உள்ளவாறு விளங்கி தோன்றும். அதற்கு முன்னாலே எத்தனை நூல்களை படித்தாலும் நிலையாமை பதியாது. எனவே மன தூய்மை, உள்ள தூய்மை அடிப்படை, அறநெறிக்கு அடிப்படை. அப்படி நிலையாமை உணர்ச்சி வந்தவுடனே அந்த ஆன்மா, பக்குவப்பட்ட ஆன்மா, நிலைத்த பொருள் எது, நிலைத்த பொருள் எது என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த தத்துவ சிந்தனையிலே அது இறங்கும். அந்த ஆன்மா தத்துவ சிந்தனையில் ஈடுபடுகிற போதுதான் அந்த ஆகமங்கள் முதலியவற்றை ஆசிரியர், நல்லாசிரியர் மூலமாக இந்த ஆகமங்கள், ஆகமக் கல்வியை, ஆகமங்களை பற்றிய அறிவை, அதாவது முப்பொருள் இயல்பை கேட்டு சிந்தித்து தெளிகின்ற நிலை. எனவே அருள்நெறி என்பது பக்குவப்பட்டவர்களுக்குத்தான். எனவே அவர்கள் பொருட்டாகத்தான் ஆகமங்களை இறைவன் அருளி செய்கின்றான். தன்னுடைய ஐந்து முகங்களிலே மேல் நோக்கிய முகமாகிய ஈசானம் என்ற முகத்தினாலே ஆகமங்களை, 28 ஆகமங்களை அருளி செய்கின்றான். அவற்றை செய்ததோடு நில்லாமல் அந்த தட்சிணாமூர்த்தி தென்முகக் கடவுள் அந்த வடிவிலே கல்லாலின் கீழே எழுந்தருளியிருந்து அந்த நூற்பொருளை முனிவர்களுக்கு அவன் உபதேசிக்கிறான். அந்த உபதேச பொருளை அவர்கள் பெற்று அதை உலகிலே ஆசிரியர் பரம்பரையை உண்டாக்குகிறார்கள். அப்படி வழி வழியாக அந்த ஞான பரம்பரை வருகிறது உலகத்திலே. ஆகமங்களை முதலிலே நந்தி பெருமானுக்கு உபதேசிக்கிறார். பிறகு நந்தி பெருமானிடமிருந்து சனற்குமார முனிவர் முதலிய நால்வர் முனிவர்கள், சனற்குமாரர், சனாதனர், சனந்தனர், அது அவருடைய சனற்குமார முனிவருடைய மாணவர், சனற்குமார முனிவருடைய மாணவர் சத்திய ஞான தரிசனிகள், அவருடைய மாணவர் பரஞ்சோதி முனிவர். எனவே நந்தி பெருமான் அவரிடமிருந்து சனற்குமார முனிவர், அந்த முதல் நால்வர்தான் அந்த அகச்சந்தான குரவர்கள் எனப்படுவார். நந்தி பெருமான், சனற்குமார முனிவர், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், இவர்களெல்லாம் கைலாயத்திலே இருப்பவர்கள் அகச்சந்தானம் என்று அழைக்கப்படுகிறார்கள். அகச்சந்தான குரவர்கள். பிறகு மெய்கண்டார் தொடங்கி புறச்சந்தானம் உலகிலே நிலவுகிறது. மெய்கண்டார், அருளந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவம், இப்படி ஞான பரம்பரையை உலகில் உண்டாக்குவதற்காக இறைவன் முதலிலே உருவம் கொண்டு நூல்களை அருளி, ஞான நூல்களை அருளி அவற்றை உபதேசிக்கின்றார். அதற்கு இறைவன் உருவம் கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த 66வது பாட்டை பாருங்க. 66ல ஆரணம்னா வேதம், ஆரணம் ஆகமங்கள் இந்த இரண்டையும் அருளினால் உருவு கொண்டு தன்னுடைய திருவருளாலே திருமேனி தாங்கி காரணன் அருளானாகில் இந்த நூல்களையெல்லாம் இறைவன் அருளி செய்யவில்லை என்றால் காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையா? கதிப்பவர்னா வீடு பேறு பெறுபவர் யாரும் இல்லாமல் போகும், நற்கதி அடைபவர்கள் இல்லை. ஆதலால் நாரணன் திருமால், நாரணன் முதலாய் உள்ள தேவர்கள், சுரர்ன தேவர்கள், திருமால் முதலான தேவர்கள், நரர் என்றால் மனிதர்கள், நாகர் கீழ் உலகத்தவர், நாகர்க்கு எல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடம். அவர்களுக்கு இந்த குரு பரம்பரை கிடைக்காமற் போ இறைவன் உருவம் கொள்ளவில்லை என்றால் அடுத்து ஒரு 67 ஒரு முக்கியமான பாட்டு. இறைவனுடைய அந்த திருமேனி அமைப்பை நமக்கு காட்டுகிறார். பாருங்கள், இறைவனுடைய திருமேனி எப்படி அமைந்திருக்கிறது. அவனுடைய திருமேனி 4 பகுதிகளாக, அங்கம், பிரத்தியங்கம், சாங்கம், உபாங்கம் என்று 4 சொல்லப்படுகிறது. இந்த அங்கம் என்பவை இறைவனுடைய திருமேனியில முகம், தலை, நெஞ்சு, உடல், இவை அங்கம் எனப்படும். தலை, முகம், நெஞ்சு அல்லது உள்ளம், உடல், இவை அங்கம். தமிழிலே சொன்னால் பேருறுப்புகள். பிரத்தியங்க என்றால் கை, கால் முதலிய சிற்றுறுப்புகள். பிரத்தியங்கம் கை, கால் முதலியவை. சாங்கம் என்றால் அதை ச அங்கம் என்று பிரிக்க வேண்டும். ச அங்கம், அங்கத்தோடு கூடியிருப்பவை. அங்கத்தோடு கூடியிருப்பவை சாங்கம், அதாவது அவனுடைய கைகளிலே பொருந்தி இருக்கிற ஆயுதங்கள். இந்த மான், மழு முதலியவையெல்லாம் சாங்கம் எனப்படும். சாங்கம் இவை தமிழிலே ஒன்றிய உறுப்புகள் எனப்படும், அதாவது அதை விட்டு நீங்காதவை. இறைவனுடைய திருமேனியை விட்டு நீங்காது இருப்பவை ஒன்றிய உறுப்புகள், அந்த ஆயுதங்கள் முதலியவை. அந்த படைக்கலங்கள் எல்லாம் எதை குறிக்கின்றன? இறைவனுடைய படைக்கலங்கள் எதை குறிக்கின்றன என்றால் அவனுடைய குணங்கள், செயல்கள் தான். இறைவனுடைய குணங்களும் செயல்களும் தான் இந்த படைக்கருவிகளாக சொல்லப்படுகின்றன. எனவே அவை நீங்காது இருப்பவை ஒன்றிய உறுப்புகள். அடுத்து உபாங்கம், உப அங்கம், உபாங்கம், உபன துணை, துணை உறுப்புகள். துணை உறுப்புகள் என்பவை அந்த இறைவனுக்கு அணிவிக்கப்படுகிற அணிகலன்கள், அணிகலன்கள், மாலை, ஆடை, இவையெல்லாம் துணை உறுப்புகள். அவன் எழுந்தருளிருக்கிற பீடம், எழுந்தருளிருக்கிற இடம், அவனுடைய ஊர்தி, இவையெல்லாம் உபாங்கம் எனப்படும். ஆடை, அணிகலன், மாலை, ஊர்தி, எழுந்தருளிய இடம், இந்த மூன்றாவது சாங்கம் என்பவை ஒன்றிய உறுப்புகள், எப்போது நீங்காதிருப்பவை. இந்த துணை உறுப்புகள் நீங்கக்கூடியவை, இவை நீங்கக்கூடியவை. இந்த ஆடை, அணிகலன் அவ்வப்போது நீங்குகின்றவை. இந்த நான்குமே அருளால் ஆனவைதான், திருவருளால் ஆனவைதான். இந்த நான்கு உறுப்புகளுமே அருள். ஒரே வார்த்தையில சொன்னால் எல்லாமே அருள். அவனுடைய திருமேனியே அருள், திருமேனியில் உள்ள எல்லாம் அருள். 67 பாருங்க, உரு அருள், உரு அருள். அவனுடைய இறைவனுடைய உருவமே அருளால் ஆனது, அருளால் ஆனது, உரு அருள். முற்று, அது வாக்கிய முடியும், ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி. பிறகு இங்கே சில சொற்களை மாற்ற வேண்டும். ரெண்டாவது வரியில அறந்தன், அறந்தன் உருவில் தோன்றும், ரெண்டு முதல் அடியில் இருக்கு இல்லையா, உருவில் தோன்றும் குணங்களோடும் கருமமும் அருள். எங்க சொற்களை எடுக்கிறேன் என்று கவனியுங்கள். அறந்தன் உருவில் தோன்றும் குணங்களோடும் கருமமும் அருள். அறந்தன் உருவில் தோன்றும் குணங்களோடும் கருமமும் அருள். அதாவது சிவபெருமானுடைய, இறைவனுடைய திருமேனியிலே தோன்றுகிற குணங்களும், கருமம்ன செயல்களும், அவனுடைய திருமேனியிலே வெளிப்படுகின்ற அவனுடைய குணங்களும் செயல்களும் அருள். அருட்குணங்கள், அவனுடைய செயல்கள் எல்லாம் அருட்செயல்கள். குணங்களோடும் கருமமும் அருள். பிறகு கர சரணாதி, கர சரணாதி கமா சாங்கம் தருமருள். கரம்னா கைகள், சரணம்னா பாதம், கை கால்கள் கர சரணாதி முதலியவை, ஆதீன முதலியவை, கர சரணாதி கையும் பாதமும் முதலியவை. அவற்றுக்கு என்ன பேர் பார்த்தோம்? கை கால்களுக்கு அது என்ன உறுப்புகள்? பிரத்தியங்கம். கை கால் முதலியவை பிரத்தியங்கம். அடுத்து சாங்கம். சாங்கம் என்பவை எவை? ஒன்றிய உறுப்புகள் தான் எவை? அந்த ஆயுதங்கள், படைக்கலங்கள், மான் மழு அந்த போன்றவை, இவையெல்லாம் அருள். உபாங்கம் எல்லாம் தான் அருள். கடைசியில உபாங்கம் சொல்லுகிறார், உபாங்கம் எல்லாம் தான் அருள். இவையெல்லாம் தனக்கு ஒன்று இன்றி, தனக்காக இவற்றை இந்த வடிவங்களை கொள்ளாமல் தனக்கு ஒன்று இன்றி அருள் உரு உயிருக்கென்றே ஆக்கின. உயிர்களுக்காகவே அவன் இந்த அருள் திருமேனையை எடுக்கின்றான். அருள் உரு உயிருக்கென்றே ஆக்கினன். அவன் எப்படிப்பட்டவன்? அசிந்த நன்றே. அவன் நம்முடைய சிந்தைக்கெல்லாம் எட்டாதவன், நம்முடைய சிந்தையை கடந்தவன். அப்படிப்பட்டவன் உயிர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவர்களுக்காக இந்த திருமேனியை தாங்குகிறான், தன்னை உணர வேண்டும் என்பதற்கு. அசிந்தன் சிந்தைக்கு எட்டாதவன், அது அந்த உருவுக்கு அடைமொழிதான். உருவுக்கு அடைமொழி அத உயிர்களுக்கு அறிவை வழங்குகிற, உணர்வை அருளுகின்ற திருமேனி. பிறகு அடுத்து இனி சில பாடல்களிலே புராண நிகழ்ச்சிகளை வைத்து இறைவனுடைய இயல்புகளை உணர்த்துகிறார், சில புராண செய்திகளை தருகிறார். அடுத்த பாட்டுல வேதங்களிலே இறைவனை குறித்து சில தொடர்கள் வழங்குகின்றன, உரையில போட்டிருப்பாங்க. என்னென்ன தொடர்கள்? விஸ்வாதிகன், விஸ்வம்னா உலகம், விஸ்வம்னா உலகம், அதிகன்னா கடந்தவன், அதிகன் உலகை கடந்தவன். அவனுடைய உருவம் உலகத்திலே காணப்பட்டாலும் கூட அவன் உண்மையிலே உலகை கடந்தவனே என்பதை காட்டுகிற தொடர் விஸ்வாதிகன். பிறகு வேற என்ன தொடர்? விஸ்வகாரணன், உலகிற்கு. அது பாட்டுல என்ன வரி வருது? முதல் வரி பாட்டுல உலகினை இறந்து நின்றது அரண் உரு, உலகினை இறந்து நின்றது அரண் உரு, அந்த கருத்து தான் விஸ்வாதிகன். இப்ப இரண்டாவது அடியில உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும், எல்லா உலகங்களும் இறைவனுடைய திருமேனியிலிருந்து தோன்றுகின்றன, மீண்டும் ஒடுங்குகின்றன. இதை குறிக்கின்ற தொடர் தான் விஸ்வகாரணம், உலகிற்கு அவன் மூல காரணமாக இருப்பவன். உலகம் அவனிடமிருந்து தோன்றுகிறது, அவனால் நடைபெறுகிறது. பிறகு விஸ்வ அந்தர்யாமி, விஸ்வ அந்தர்யாமி, அந்தர்யாமின்னு தெரியும், உள்ளே நுழைந்திருப்பவன். எனவே விஸ்வ அந்தர்யாமினா உலகுக்குள்ளே, உலகிற்குள்ளே, உயிர்களுக்குள்ளே, ஜட உலகம் எல்லாவற்றினுள்ளும் அவன் ஊடுருவி கலந்திருந்து நடத்துகிறான். விஸ்வ அந்தர்யாமி, உலகுக்கு அவன் உயிராக இருக்கிறான், உலகுக்கு அவன்தான் உயிர். அதே மூன்றாவது வரியில உலகினுக்கு உயிருமாகி என்று சொல்லுகிறார். பிறகு நாலாவதாக விஸ்வரூபி, விஸ்வரூபி, உலகையே தனக்கு வடிவமாக கொண்டவன். அந்த பாட்டினுடைய கடைசி வரியில என்ன சொல்லுகிறார்? இவற்றையெல்லாம் உணராதவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இறைவனை பற்றி? உலகினில் ஒருவன் என்பர். ஆக உலகத்தாரிலே ஒருவன் தான் என்று கூறுகிறார்கள் அறியாமையினாலே. உலகினில் ஒருவன் என்பர் உருவினை உணரெல்லாம். அதே கருத்து அடுத்த பாட்டிலேயும் தொடர்கிறது. தேவரில் ஒருவன் என்பர் திரு உரு சிவனை, தேவர்களிலே ஒருவனாக நினைக்கிறார்கள். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன், தேவர் மூவராய் நின்றது ஓரார், அவன் மும்மூர்த்திகளாகவும் நிற்கின்றவன். நம்முடைய திருமுறைகளிலே இந்த குறிப்பு வருகிறது. அயனாகி படைப்பான், அரியாகி காப்பான் என்றெல்லாம் வருகிறது. எனவே மும்மூர்த்திகளாகவும் விளங்குகிறான், தேவர் மூவராய் நின்றது ஓரார், முதல் உரு பாதி மாதராவதும் உணரார். அர்த்தநாரீஸ்வர வடிவம் முதல் உரு பாதி மாதராவதும் உணரார், ஆதி அரி அயற்கு அரிய ஒன்னா மேவரு நிலையும் ஓரார். அந்த அடிமுடி தேடிய அந்த வரலாற்றை நினைவூட்டுகிறார். அரியும் திருமாலும் நான்முகனும் தேடி காண முடியாத நிலை. அடுத்த பாட்டுல அது ஒரு நல்ல பாட்டு. அடுத்த பாட்டு எல்லாமே நல்ல பாட்டு தான். அடுத்த பாட்டுல இந்த இறைவனுடைய வடிவத்தை மூன்றாக பிரிக்கிறார். போக வடிவம் அறிந்திருப்பீர்கள், போக வடிவம், வேக வடிவம், யோக வடிவம். அதை குறிப்பிடுகிறார். போக வடிவம் என்பது உயிர்களுக்கு உலக இன்பத்தை தருவதற்காக அந்த இன்பக் கோலத்திலே கல்யாண சுந்தரராக, அம்மையப்பராக, சோமாஸ்கந்தராக இப்படியெல்லாம் எழுந்தருளியிருக்கிற பல்வேறு கோலங்கள் எல்லாம் போக வடிவம். ஆக உலக போகத்திலே நாட்டம் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட உருவங்களை வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். போக வடிவம் நடராஜர் யாரும் வைக்க பயப்படுவாங்கல்ல, நடராஜர் வடிவத்தை அவ்வளவு வைக்க கூடாதா? அதே போல அதைத்தான் சொல்லுகிறார். போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியாய் யோக வடிவம் கொண்டு யோக முத்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகியானார் போல் வேக வடிவம் சினங்கொண்ட கோலம் சினக்கோலம், வேகியானார் போல் செய்த வினையினை விட்டல் வினை தீவினையை, அந்த அசுரர்களை எல்லாம் அழிப்பது எதற்காக என்றால் அவர்களுடைய தீவினையை அழித்தற்காக, அவர்களுடைய தீவினையை பாவத்தை போக்கி அவர்களுக்கு நற்கதி அளிப்பதற்காகத்தான் அந்த கொடுஞ்செயலை மேற்கொள்ளுகிறான். வேகியானார் போல் செய்த வினையினை வீட்டல், வீட்டல்னு அழித்தல், தீவினையை அழித்தலை ஓரார், ஊகியா மூடரெல்லாம் உம்பரில் ஒருவன் என்பர், தேவர்களில் ஒருவன் என்பர். ஆமா, ரொம்ப கடுமையாக சாடுகிறார். அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டை பாருங்களேன். 72 எல்லாம் அந்த ஒரே கருத்து தான் தொடர்கிறது. அந்த ஒரு சமயம் விளையாட்டாக அம்மையார் சிவபெருமானுடைய கண்களை பொத்திய போது எல்லா உலகங்களும் இருண்டு போயின. எல்லாம் ஒரு கணத்துல இத்தனையும் நடந்து விட்டு, இங்க அவர்களுக்கு ஒரு கணம், உயிர்களுக்கு அது உயிர் வாதை. உடனே சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை, அதை எப்போதும் திறக்க மாட்டார், நெற்றிக்கண்ணை அந்த ஊழிக் காலத்துலதான் திறப்பார். இப்போது அவசர நெருக்கடியில அந்த நெற்றிக்கண்ணை திறந்து உலகிற்கு ஒளியை வழங்கினார். அந்த ஆக உலகத்து ஒளிகள் எல்லாம் இறைவனால் தரப்பட்ட ஒளிகள்தான் என்ற கருத்தை இந்த கதை வாயிலாக, புராண கதைகள் எல்லாம் நமக்கு பல உண்மைகளை உணர்த்துகின்றவை. ஆனால் மக்கள் அதை அப்படியே நம்பி விடுகிறார்கள், அதெல்லாம் உண்மையாக நடந்தது என்றே நினைக்கிறார்கள். நாயகனுடைய கண்ணை நயப்பால் அம்மையார், நயப்பால்னா ஒரு விளையாட்டாக, நயப்பால் விளையாட்டாக புதைப்ப மூட நாயகி புதைப்ப எங்கும் பாய் இருளாகி, எங்கும் இருள் படர்ந்து பாயினா பறந்த. இப்ப நான் பாய் விரிக்கிறோம்ல, விரிப்பதனால்தான் பாயின்னு பேரு, பாய்ங்கிற சொல்லுக்கே விரிதல்னு அர்த்தம், பாய்தான் விரிதல். பாய் இருள், விரிந்த இருள், மூட பாய் இருளாகி மூட பரிந்து இறக்கப்பட்ட இறைவன் உலகினுக்கு நெற்றி, தன்னுடைய நெற்றியில் உள்ள தூய நேத்திரத்தினாலே, கண் நேத்திரம்ன கண், நெற்றி கண்ணாலே சுடரொளி கொடுத்த பண்பின் தேயமாறு ஒளிகளெல்லாம் சிவன் உரு தேசு. எல்லா உலக ஒளிகளும் அவனுடைய உருவத்திலே விளங்குகிற தேஜஸ்ன ஒளி, தேஜச தேசுங்கிறார். அடுத்த பாட்டில் ஒரு புராண கதை. கண்ணுதல் சிவபெருமான், கண்ணுதல் யோகி இருப்ப. ஒரு சமயம் அந்த நான்கு முனிவர்களுக்கு மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக யோக நிலையிலே அமர்ந்து விட்டார் பெருமான். அதனாலே எல்லா உயிர்களும் அந்த இன்பத்தில காம வேட்கை இல்லாமல் உலக வளர்ச்சி தடைபட்டு விட்டது. உடனே இவர் பார்த்தார், திருமால் நான் முகர் இதற்கு என்ன வழி என்று. இந்த அதான் வழக்கமா இருக்கிறானே, யாரு நான் முகனா? நான் முகனா மன்மதன், காமன், காமதேவனை அவனை பிடித்து தள்ளி சிவபெருமானை அந்த யோக நிலையிலிருந்து கிளப்பும்படி அனுப்ப அவன் எவ்வளவு அழுது சொல்லி முறையிட்டு பார்த்தான், நான் போக மாட்டேன் பிடிவாதம் பிடித்தான். அவர்கள் வலுக்கட்டாயமாக அனுப்ப, சரி அவன் நாம் சாவது உறுதி, பெருமானுடைய நெற்றி கண்ணாலே என்று தன்னுடைய முடிவை தெரிந்து கொண்டுதான் போனான். அதன்படி நடந்தது. சிவபெருமான் அந்த நெற்றி கண்ணாலே எரித்து பிறகு ரதிக்கு மட்டும் புலப்படும்படியாக அந்த மன்மதனை மீட்டும் கொடுத்தார் என்றெல்லாம் கதை. எனவே பிறகு அந்த உமாதேவியை திருமணம் புரிந்து அந்த இன்ப வடிவத்தில் உயிர்களுக்கெல்லாம் பேரின்பத்தை வழங்கினான். எனவே இந்த கதை எதை காட்டுகிறது? இந்த புராண கதைகள் எல்லாம் இறைவன் எந்த நிலையில் இருக்கிறானோ அப்படித்தான் உயிர்களும் விளங்கும். இறைவன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் உயிர்களுக்கும் ஏற்படும். இப்போ நம்முடைய உடம்பு இருக்கிறது, உள்ளே உயிர் இருக்கிறது. இந்த உடம்பு தொழிற்பட வேண்டுமானால் உள்ளே இருந்து இயக்குகிற உயிர் அதற்கு இசைவாக இருக்க வேண்டும். அந்த உயிரானது இசைவாக இருந்தால்தான் உடம்பு அதற்கு ஏற்ப, உயிரினுடைய நிலைக்கு ஏற்ப தான் உடம்பு செயல்படும். அதே போலத்தான் உயிருக்கு உயிராக இருக்கிற இறைவன் எந்த நிலையில இருக்கிறானோ அதற்கேற்பத்தான் உயிர்களும் செயற்படுகின்றன. இறைவனுடைய நிலைக்கு ஏற்பத்தான், இறைவனுடைய நிலைக்கு இயையத்தான் உயிர்களுடைய செயற்பாடும் அமைகிறது.